ஓவாவின் குருகுலம் நிகழ்ச்சியை செய்யமெடுத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கு தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடப்பகுதியிலிருந்து ஒரு அலகினை பற்றி இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பாட விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இணைந்து கொண்டுள்ள நான் மதுரை பாரதி மகா வித்தியாலய ஆசிரியர் எம் இந்திரகுமார். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களின் தமிழ்மொழியும் இலக்கியம் பாடநூலில் இருந்து திருக்குறளில் கூறப்பட்டுள்ள செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை இங்கே கற்க இருக்கின்றோம். குறித்த விடயம் தொடர்பிலே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு முன்னர் இந்த திருக்குறள் அதனுடைய ஆசிரியர் ஆகிய விடயங்கள் பற்றி சுருக்கமான ஒரு கண்ணோட்டத்தினை செலுத்திய பின்னர் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். திருக்குறள் என்ற இலக்கியம் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த ஒரு இலக்கியமாகும். மிகவும் சிறிய அளவிலான பாடல்களுள்ளே செழுமையான கருத்துக்களை பொதிந்து கொண்டுள்ள ஒரு இலக்கியமாக இது விளங்குகின்றது. அதாவது பாடல் மிகச் சிறியது, அதன் கருத்துக்கள் மிக விரிவானவை. அத்தகைய ஒரு சிறப்பு இந்த திருக்குறளுக்கு உண்டு. அதனால்தான் ஔவையார் திருக்குறளை பற்றி கூறுகின்ற பொழுது, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கடுகு மிகச்சிறிய தானியம், அந்த சிறிய தானியத்துக்குள்ளே துளையிட்டு அதற்குள்ளே ஏழ்கடலை பெரிய கடல்களை உள்ளே திணித்து உள்ளடக்கமாக கொண்ட ஒரு இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடுகினுள்ளே கடலை நுழைப்பது என்பது சாத்தியப்படாத விடயம். ஆனால் வள்ளுவர் மிக சிறிய பாடலினுள்ளே மிக விரிவான நீதி கருத்துக்களை, இந்த உலகத்துக்கு தேவையான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கூறியிருப்பதையே ஔவையார் வருகிறார். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல், அந்த சிறிய கடுகை துளைத்து அதனுள்ளே ஏழ்கடலை புகுத்தி குறுகு, அதாவது சின்னதாக செய்யப்பட்ட ஒரு செய்யுள் அல்லது பாடல் இந்த திருக்குறள். எனவே இந்த திருக்குறள் சுருங்கிய சொல்லால் விரிந்த பொருள் தருவது. அதாவது சொற்கள் குறைவு, அதனுடைய கருத்துக்கள் அதிகமானவை. அந்த திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எனும் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்களை உடையது. 1330 குறட்பாக்களை உடையது. அதாவது திருக்குறள் குறள் வெண்பாயாப்பிலே பாடப்பட்டுள்ளது. இத்தகைய இந்த நூலிலிருந்து எங்களுடைய 6 தர மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பகுதி செய்நன்றி அறிதல். மாணவர்களுக்கு தெரியும் நன்றி என்பது எங்களுக்கு ஒருவர் ஏதாவது ஒரு உதவி அல்லது உபகாரம் செய்தால் அது தொடர்பில் நாங்கள் அவருக்கு பிரதி உபகாரமாக செய்வது செய்நன்றி. அந்த அவர் செய்த உதவி தொடர்பாக எங்களுடைய மனதிலே கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் நன்றி. நாங்கள் அவருக்கு திருப்பி செய்யக்கூடியது நன்றி அறிதல். ஒருவர் எங்களுக்கு செய்த உதவி, அந்த உதவியை நாங்கள் மனதிலே நினைத்திருக்கின்ற பொழுது அது நன்றி. அந்த நன்றியை திருப்பி செய்கின்ற பொழுது அது நன்றி அறிதல் அல்லது பிரதி உபகாரம் என அழைக்கப்படுகிறது. இங்கே செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே காணக்கூடிய குறள்களை நாங்கள் இன்று இந்த எங்களுடைய கலந்துரையாடலின் போது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதில் முதலாவது குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. அதாவது மாணவர்களே, இந்த உதவிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது அது பல வகைப்படுகின்றது. ஒன்று எங்களுக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாங்கள் அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற பொழுது செய்வது, இது ஒரு வகையானது. இன்னொரு வகை இருக்கிறது, எங்களுக்கு ஒருவர் எவ்வித உதவியுமே செய்து இருக்காத பொழுதிலும் அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் செய்வது. அதாவது ஒரு மனிதனுக்கு வேறெவரும் எந்த உதவியும் செய்திருக்கவில்லை, ஆனாலும் அவர் பிறருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது போய் செய்கின்றார். இதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. என்னவென்றால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. உதவி செய்தவனுக்கு பிரதிவகாரம் செய்வது என்பது சாதாரண விடயம். ஆனால் எந்த உதவியுமே எனக்கு செய்திருக்காத பொழுதில் நான் பிறருக்கு செய்கின்ற உதவி, அல்லது யாராவது ஒரு நபர் அவருக்கு யாரும் எந்த உதவியும் செய்திருக்காத பொழுதில் அவர் போய் மற்றவருக்கு செய்கின்ற அந்த உதவி, அதாவது எனக்கு ஒருவர் உதவி செய்யவில்லை ஆனால் நான் அவருக்கு உதவி செய்கின்றேன் என்ற நிலையிலே உள்ளது, அதான் செய்யாமல் செய்த உதவி. தனக்கு எவ்வித உதவியும் செய்யப்படாத பொழுதிலும் தான் அவருக்கு செய்கின்ற உதவி, அத்தகைய உதவிக்கு இந்த உலகத்தையும் வானத்தையும் ஈடாக கொடுத்தாலும் போதாது. செய்த உதவிக்கு பிரதி உபகாரம் செய்வது என்பது வேறு, செய்யாத உதவிக்கு, அதாவது எந்தவித உதவியுமே செய்யவில்லை ஆனாலும் இன்னொருவருக்கு உதவி ஏற்படுகின்ற பொழுது நான் செய்கின்றேன் அல்லது இன்னொருவர் போய் செய்கின்றார் என்றால், உதவிகளை பெறாமலேயே பிறருக்கு உதவி செய்தவர் மிக உயர்ந்தவர். அந்த உதவிக்கு, அந்த நன்றிக்கு இந்த உலகத்தையும் வானுலகத்தையும் ஈடாக கொடுத்தாலும் தகாது, போதாது என்பதாகும். அடுத்ததாக மாணவர்கள், இரண்டாவது குறள், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த உதவி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. அதாவது உதவிகள் பல வகைப்படுகின்றன. உதவி என்பது உண்மையிலேயே எப்பொழுது தேவை என்றால், ஒரு மனிதனுக்கு கஷ்டமோ துன்பமோ அல்லது ஒரு தேவைப்பாடோ இருக்கின்ற பொழுது உதவி கிடைக்க வேண்டும். பட்டினியோடு இருப்பவனுக்கு உணவு, நோயிலே இருப்பவனுக்கு வைத்தியம், ஒரு துன்பத்திலே இருப்பவனுக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை, இவ்வாறாக அவனுடைய தேவை அறிந்து உரிய காலத்திலே செய்யப்படுகின்ற உதவி மிகச் சிறிதாக இருப்பினும் அது இந்த உலகத்தை விட மிக பெரிதாக கொள்ளப்படும். அதாவது ஒருவனுக்கு உதவி, உதவி என்பது தேவைப்படுகின்ற பொழுதிலே கிடைக்குமே ஆனால் அது இந்த உலகத்தை விட மிக பெரிது என்கிறார் வள்ளுவர். காலத்தால் செய்த உதவி, எப்பொழுது என்ன தேவையோ அப்பொழுது அந்த உதவி செய்யப்படுமே ஆனால் அது ஞானம். ஞானம் என்றால் உலகம், உலகத்தை விட மானப்பெரிது, மிகப்பெரிது. தேவைப்பட்ட காலத்திலே உரிய நேரத்திலே உரியவருக்கு கிடைக்கின்ற உதவி இந்த உலகத்தை விட மிகப்பெரிது. அதாவது நான் இதை குறளினாலே வலியுறுத்தப்படுவது என்னவென்றால், உதவியை தேவையான நேரத்திலே தேவையான நபருக்கு செய்துவிடல் வேண்டும், அது மிக முக்கியமானது. அடுத்த குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதாவது பயன் தூக்கார், இங்கே பயன் தூக்கார் என்பது பயனை எதிர்பாராதவர், அல்லது நான் இதனை செய்தால் எனக்கு இன்ன பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதவர், அல்லது இன்னது செய்வதனாலே எனக்கு இன்ன நன்மை விளையும் என்று எதிர்பாராதவர். அதாவது தான் செய்கின்ற உதவியினாலே தனக்கு ஒரு சுயநலம், சுயநலம் சார்ந்த ஒரு பலன் கிடைக்கும் என்று நினைக்காத ஒருவர், அல்லது பிரதி உபகாரம் எதிர்பாராது உதவி செய்கின்ற ஒருவர், அவர் செய்த உதவியை நயன் தூக்கின், நன்கு ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அதனுடைய நன்மை கடலின் பெரிது. மாணவர்களே, இன்றைய உலகத்திலே மனிதர்கள் பிரதி உபகாரம் எதிர்பாராமல் எதனையும் செய்வதில்லை. நான் இதனை செய்தால் எனக்கு இன்ன நன்மை கிடைக்கும், அல்லது நான் ஒருவருக்கு இன்ன உதவியை செய்வதன் மூலம் அவரிடமிருந்து இன்னதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு உதவி செய்பவர்களையே இன்றைய உலகில் நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய சுயநலம் மிக்க இந்த உலகத்திலே தான் செய்கின்ற உதவிக்கு எவ்வித பயனையும் ஆராய்ந்து பார்க்காமல், எனக்கு இன்னது செய்தால் இன்னது கிடைக்கும் என்று எந்த விதமான சுயநல சிந்தனையும் இல்லாமல், அதனை ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவர் உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியின் பண்புகளை அதனுடைய நன்மையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அந்த பயனுடைய நன்மையானது கடலினும் மிகப்பெரிது. அதாவது பிரதி உபகாரம் எதிர்பாராமல் ஒருவர் செய்கின்ற உதவியானது கடலை விட மிகப்பெரிது. இவை மாணவர்கள் இங்கே ஒன்றை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள். அப்படி உதவியை செய்கின்ற பொழுது எங்களுடைய சுயநலம் சார்ந்து அமையாமல், அல்லது இந்த உதவிக்கு எனக்கு இந்த நன்மை மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பாராமல் உதவிகளை செய்வீர்களே ஆனால் அது கடலை விட மிகப்பெரியது. எனவே மாணவர்கள் இந்த குறளினூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை இருக்கிறது. திருக்குறள் இதனை படிக்கின்றோம், வினாக்களுக்கு விடை எழுதுகின்றோம் என்பதற்கு அப்பால் நீங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள அல்லது கடைபிடிக்க வேண்டிய விழுமிய பண்புகள், நல்ல பண்புகள் இந்த திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எந்த உதவியை செய்கின்ற பொழுது பிறருக்கு அதற்கான பிரதிபலனை எதிர்பாராமல் செய்வீர்களே ஆனால் அந்த உதவி கடலை விட மிகப்பெரியதாக கருதப்படும். அடுத்த குறளாக மாணவர்களே, உதவியின் அளவும் அதனால் ஏற்படக்கூடிய நன்றி உணர்வும் எத்தகையது என்பதை குறிப்பதாக குறள் அமைகிறது. நாங்கள் எத்தகைய நன்றி செய்தால் அல்லது உதவி செய்தால் அதனாலே உலகம் அதனை எப்படி போற்றும், செய்கின்ற உதவியை எப்படி இந்த உலகம் மதிக்கும், யார் அதனை மதிப்பார்கள். எல்லோரும் கிடைக்கின்ற உதவியை மதிப்பார்கள் என்று கொள்ள முடியாது. அந்த சந்தர்ப்பம் முடிந்தவுடனே அதனை மறந்து விடுபவர்களும் உண்டு. எனவே இந்த குறள் எங்களுக்கு என்ன சொல்கிறது, திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வார் பயன்தறிவார். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வார் பயன்தறிவார். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, திணை என்பது மிகச்சிறிய தானியம், மிகச்சிறிய தானியம். துணை என்பது அளவு, திணை துணை. அந்த திணை என்கின்ற மிகச்சிறிய தானியத்தின் அளவு நாங்கள் ஒருவருக்கு நன்றி செய்தாலும் அதனை பனைத்துணையாக் கொள்வர். பனைமரம் உங்களுக்கு தெரியும், வானலாக வளர்ந்து நிற்கின்ற உயரிய மரம். திணை என்பது மிகச்சிறிய தானியம். அந்த திணை அளவு செய்யப்படுகின்ற உதவியை பெரியவர்கள், அதாவது நல்லதன் நன்மையின் பயன்களை அறிந்த பெரியவர்கள் பனைத்துணையாக கொள்வார். இன்னது செய்ததனாலே இன்ன நன்மை விளைந்தது அல்லது விளையும் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பெரியார்கள் ஒருவர் திணை அளவு மிகச்சிறிய உதவி செய்திருப்பார்களே ஆனார், மிகச்சிறிய உதவி. அந்த உதவியை பெனையளவு பெரிதாக கருதுவர். எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விழுமிய கருத்தை அல்லது ஒரு சிறந்த வாழ்க்கை பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, நாங்கள் செய்கின்ற உதவி சிறிதேயாயினும் அது இந்த உலகத்திலே மிக பெரிதாகவே மதிக்கப்படும். எனவே நாங்கள் உரியவருக்கு உரிய வகையிலே உரிய நேரத்திலே உரிய உதவியை செய்தல் வேண்டும். அது உலகத்திலே பெரிதாக மதிக்கப்படும். இது ஒரு விடயம். அடுத்தது, யார் இந்த நன்மைகளை உண்மையிலேயே உணர்ந்து கருத்திக்கொள்ளக்கூடியவரோ அவருக்கு செய்கின்ற பொழுது அதனுடைய பயன் பயன் தெரிவார். உண்மையிலே அந்த செய்யப்பட்ட செயலின் அல்லது நன்மையின் அல்லது உதவியின் பயனை அறிந்து கொள்ளக்கூடிய பெரியார்களுக்கு செய்யப்படுகின்ற பொழுதுதான் அல்லது அந்த பெரியவர்களிடத்தை சேருகின்ற பொழுதுதான் அந்த செய்யப்பட்ட செயலுக்கான பெருமதி மிக பெரிதாக இருக்கும். தினைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர் வெறி பயன்றிவர். உண்மையிலேயே ஒரு செயலினுடைய பயன் அதனை விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவுடையவர் அத்தகைய பெரியவர். செய்யப்பட்ட வினையின் பயனை அது மிகச்சிறிதாக இருப்பினும் மிக பெரிதாக கருத்திற்கொள்வார்கள். எனவே நாங்கள் உதவியை செய்கின்ற பொழுது அளவை பற்றி யோசிக்க தேவையில்லை. எங்களால் முடிந்த உதவியை இந்த உலகத்திலே தேவைப்படுபவர்களுக்கு செய்தல் வேண்டும். அதன் பயனை அறிந்தவர்கள் அதனை மிக பெரிதாக கருதுவார்கள். அடுத்ததாக மாணவர்களே, இந்த உதவி அல்லது நன்றி நாங்கள் செய்கின்ற பொழுது அதனை பெற்றுக் கொள்ளுகின்ற நபர் இருப்பார், உதவியை செய்கின்ற நேரம், உதவியினுடைய அளவு முதலியனவும் உண்டு. நாங்கள் உதவியை என்ன காரணத்துக்காக செய்கின்றோம், என்ன பொருளால் செய்கின்றோம், எத்தகைய காலத்தில் அந்த உதவியை செய்கின்றோம் என்பது இருக்கிறது. இது தொடர்பிலே வள்ளுவர் கூற வந்த விடயம் என்னவென்றால், உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நாங்கள் ஒருவருக்கு உதவியை செய்கின்ற பொழுது ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே உதவியை செய்வோம். அதாவது அவருக்கு உதவி தேவைப்படுகின்றதை பொறுத்து அந்த காலத்திலே உதவியை செய்வோம். எத்தகைய காரணத்துக்கு உதவி தேவைப்படுகின்றது என்பதை பொறுத்து நாங்கள் உதவியை செய்வோம். அந்த உதவியை நாங்கள் ஏதோ ஒரு பொருள் வடிவிலேயே செய்வோம். எனினும் இந்த நேரம், காலம், பொருள் முதலிய எதனாலுமே அந்த உதவி அளவிடப்படுவதில்லை. அந்த உதவியை பெற்றுக்கொண்டவருடைய தகுதியை பொறுத்தே அந்த உதவியின் பயன் அல்லது நன்மை அமையும். நாங்கள் உதாரணமாக பிள்ளைகள் ஒரு விடயம் இருக்கிறது, அடிக்கடி நாங்கள் சமூகத்திலே பேசிக்கொள்கின்ற விடயம், பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பிலே விஷம்தான் இருக்கும். பாம்புக்கு நாங்கள் பாலை வார்த்தாலும் அது எங்களை கொத்துகின்ற பொழுது விஷத்தை தான் கக்கும். அங்கு வேற எந்த பொருளும் இருக்க போவதில்லை. அதே பாம்பு என்ற அந்த நச்சுத்தன்மையுடைய அந்த உயிருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி அந்த நச்சுத்தன்மையே விளைவிக்கும். இதையே நாங்கள் ஒரு தென்னை மரத்துக்கு நீரை ஊற்றி வளர்க்கின்ற பொழுது அது இளநீரை தரும், அது இனிமையுடையது. நாங்கள் பசுவுக்கு பிள்ளை வழங்குகின்ற பொழுது அது பாலை தரும், அது எங்களுக்கு இனிமையுடையது. அதுபோல நாங்கள் உதவியை செய்கின்ற பொழுது அந்த உதவி எந்த காலத்தில் செய்கின்றோம், என்ன அளவிலே என்ன பொருளால் செய்கின்றோம், எத்தகைய காரணத்துக்காக செய்கின்றோம்? இதனாலே எல்லாம் அளவிடப்படாமல் அதனை பெற்றுக்கொண்டவருடைய சால்வு, அதாவது அவருடைய நட்பண்பு எத்தகையதோ அதன் அளவை உடையதாக கருதப்படும். அதாவது நல்லவருக்கு உதவி செய்தால் அது நன்மை பயக்கும், அதான் இதனுடைய அர்த்தம். தீயவருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது தீமையே பயக்கும். அப்போ நாங்கள் செய்த உதவியினுடைய பயன் அல்லது நன்றியறிதல் என்பது அந்த உதவியை பெற்றுக்கொண்டவருடைய தகுதியை பொறுத்தது. உதவியை பெற்றுக்கொண்டவர் நல்ல பண்புகளை உடையவர்களாக இருந்தால் அந்த உதவிக்கான நன்றியறிதல் நல்லதாக அமையும். நாங்கள் தீயவருக்கு உதவியை செய்திருந்தால் அதனுடைய நன்றியறிதல் தீமையாகவே அமையும். அதுதான் நான் முதல் கூறியது போல, தென்னை மரத்துக்கு நீரை வார்த்தால் இளநீர் கிடைக்கும், பசுவுக்கு நாங்கள் புல் கொடுத்தால் அது பாலாக கிடைக்கும், பாம்புக்கு நாங்கள் பாலை பார்த்தால் அது விஷத்தையே கக்கும். ஆகவே நாங்கள் செய்கின்ற உதவி யாரை நோக்கி செய்கின்றோம், என்னத்தால் செய்கின்றோம், என்ன காரணத்துக்காக செய்கின்றோம், என்ன பொருளால் செய்கின்றோம், இது அங்கே முக்கியத்துவமுடையதல்ல. எத்தகைய பண்புடையவருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் என்பதை பொறுத்தே அந்த உதவிக்கான நன்றி அறிதல் எங்களை நோக்கி வரும், அல்லது உலகத்திலே யாரை நோக்கியும் வரும், அல்லது அதனுடைய பயன் அங்கே அளவிடப்படும், அல்லது பயன் அங்கே கருத்தில் கொள்ளப்படும். எனவே மாணவர்களே, நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது, உதவி செய்கின்ற காலத்தையோ, உதவி தேவைப்படுகின்ற காரணத்தையோ, என்ன பொருளால் உதவி செய்கின்றோம் என்பதையோ விட எத்தகையவருக்கு உதவி செய்கின்றோம் என்பதை அறிந்து உதவி செய்வது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த குறளினூடாக நாங்கள் ஒரு சிறந்த படிப்பினை இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு குறள், மரவட்க மாசற்றார் கேண்மை, துறவட்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. அதாவது மாசற்றார் கேண்மை மரவட்க, இந்த குறளை நீங்கள் கொண்டு கூட்ட வேண்டும். மாசற்றார் கேண்மை மரவட்க, துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறவட்க. மீண்டும் குறளை கொண்டு கூட்டி சொல்லுகிறேன், கவனியுங்கள். மாசற்றார் கேண்மை மரவட்க, துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு துறவட்க. அதாவது மாசற்றவர், குற்றமற்றவர். இங்கே குற்றமற்றவர் என்பவர் நல்ல ஒழுக்கத்தை உடையவர், அறவழியிலே நிற்பவர், தர்மத்தின் வழியிலே எல்லா செயல்களையும் செய்பவர், பழிபாவங்களுக்கு அஞ்சுபவர். இவர் மாசற்றவர், எந்த குற்றமும் அற்றவர். அத்தகையவருடைய கேண்மையை, கேண்மை நட்பை மறவட்க, அத்தகையவருடைய நட்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதாவது மாசற்றவருடைய நட்பை மறந்து விடாதீர்கள். குற்றமற்றவர், பழிபாவங்களுக்கு அஞ்சுபவர், தர்மத்தின் வழியிலே நடப்பவர், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர், பிறருக்கு இனிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர், அத்தகையவுடைய நட்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே நேரம் துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு, நாங்கள் ஒரு துன்பத்திலே இருந்த பொழுது எங்களுக்கு உதவி செய்தவர் அவருடைய நட்பை துறந்து விடாதீர்கள், நீக்கி விடாதீர்கள். மாணவர்களே, குற்றமற்ற பண்புடையவரின் நட்பை மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட பொழுது, நாங்கள் துன்பமடைந்த பொழுது, எங்களுக்கு கூடவே இருந்து உதவி செய்தவருடைய நட்பை விட்டு விடாதீர்கள். இங்கே ரெண்டு விஷயம் சொல்லப்படுகிறது. நல்ல பண்புகளை உடையவர், மாசற்றவர், அவருடைய நட்பை மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் நாங்கள் துன்பத்திலே இருந்த பொழுது எங்களுக்கு உதவியாக இருந்தவருடைய நட்பை நாங்கள் நீக்கிவிடக்கூடாது. எங்களுக்கு ரெண்டு விடயம், ஒன்று நல்லவருடைய நட்பு எங்களுக்கு வேண்டும், எப்பொழுதும் அது வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு உதவி செய்தவருடைய நட்பை நாங்கள் மறக்காமல் அவரோடு நட்பு கொள்வதும் வேண்டும். இது எங்களுக்கு ஒரு சிறந்த படிப்பினை. எங்களுக்கு நன்றி செய்தவருக்கு நாங்கள் நன்றி அறிதல் உடையவராக இருத்தல் வேண்டும். அதே நேரம் நல்ல பண்பு உடையவர்களை தேடி நாங்கள் நட்பு செய்து அவரோடு ஒன்றாயிருத்தல் வேண்டும். அடுத்ததாக, எழுமை எழுவிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. அதாவது நன்றியறிதலின் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த குறளிலே சொல்லப்படுகிறது. நன்றி என்பது அல்லது பிறரங்களுக்கு செய்த உதவி என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது. அந்த நன்றியை நாங்கள் மறந்து விடாதிருத்தல் மிகவும் முக்கியமானது. முதல்ல பார்த்தது போல, யாருக்கு என்ன நன்றி செய்தால் அது எத்தகைய நன்றி அறிதலை அல்லது எத்தகைய விளைவை அல்லது எத்தகைய பயனை தரும் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. எழுமையும் எழுமை எழுபுறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம் கண், இந்த குறளை கொண்டு கொட்டி வாசிப்பது முக்கியமானது. தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு, எழுமை எழுவிறப்பும் உள்ளுவர். தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம் கண், தம்மிடத்தே, தமக்கு, தனக்கு. விழுமம், விழுமம் என்பது துன்பம். தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை துடைத்தவர் தம் கண் விழுமம் துடைத்தவர். அதாவது தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிய ஒருவர், துடைத்தல் என்றால் அந்த துன்பத்தை நீக்குதல், அவருடைய நட்பை எழுமை எழுவிறப்பும் உள்ளவர் நல்லவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏழு ஏழு பிறவியிலும் அதனை மறக்காத ஞாபகத்திலே வைத்துக் கொள்வார்கள். இங்கே மாணவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நன்றி மறத்தல் ஆகாது என்பதுதான் இந்த குறள் எங்களுக்கு சொல்ல வருகின்ற சாராம்சம். எங்களுக்கு செய்த நன்றியை நாங்கள் எப்பொழுதும் மறந்து விடலாகாது என்பது இந்த குறளினுடைய சாராம்சம். அதாவது தம் கண் விழுமம் துடைத்தவர், தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஒருவர் நீக்கியிருந்தால், எனக்கோ உங்களுக்கோ ஏற்பட்ட துன்பத்தை ஒருவர் வந்து உதவி செய்து நீக்குகின்றார் என்றால், அந்த நட்பை, அந்த நன்றியை நாங்கள் ஏழேழு பிறவிக்கும் மறந்து விடலாகாது என்பதை இந்த குறள் வலியுறுத்துகின்றது. ஆகவே தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை துடைத்தவருடைய நட்பை ஏழு பிறப்பிலும் நினைவு கூறி நன்றியுடையவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்கள். உண்மையிலேயே இந்த உலகத்திலே பெரியவர் என்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தன்னுடைய துன்பத்தை துடைத்த ஒருவனுடைய நட்பை, அவனுடைய அந்த உதவியை ஏழேழு பிறவிக்கும், இந்த பிறவியில் மட்டுமல்ல, அல்லது உதவி கிடைத்த நேரத்தில் மட்டுமல்ல, இந்த பிறவியில் மட்டுமல்ல, இன்னும் ஏழேழு பிறவிகளுக்கு செல்லுகின்ற பொழுதிலும் மறவாது நினைத்திருத்தல் வேண்டும் என்பது இங்கே கூறப்படுகிறது. அதாவது நன்றி அறிதல் உடையவர்களாய் மனிதர்கள் வாழ வேண்டும். தனக்கு கிடைத்த நன்றியை கிடைத்த நேரத்தில் மட்டுமல்ல, இந்த பிறவியில் மட்டுமல்ல, இன்னும் ஏழேழு பிறவிகளிலும் மறந்து விடலாகாது என்பது இந்த வள்ளுவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக, நன்றி மறப்பதனாலே வரக்கூடிய விளைவு அல்ல அது எத்தகையது என்பதை வள்ளுவ பெருந்தகை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார். மாணவர்களுக்கு தெரியும், நாங்கள் இன்று பல்வேறு வகையான இலக்கியங்களை பார்க்கின்றோம், கதைகளை கேட்கின்றோம், திரைப்படங்களை பார்க்கின்றோம், நாடகங்களை பார்க்கின்றோம். இவற்றில் எல்லாம் நன்றி மறத்தல் என்பதை நாங்கள் இன்று அதிக அளவிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்திலே நேரடியாகவும் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் நன்றி மறத்தல் என்ற விடயத்தை. அந்த நன்றி மறப்பது என்பது அவ்வளவு நல்ல விடயம் கிடையாது. இதுக்கு முந்திய குறளில் தான் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஒரு நன்றி செய்திருந்தால் அதனை ஏழேழு பிறவியிலும் நாங்கள் நன்றி கடன் பட்டவராக, நன்றி உணர்வுடையவராக இருக்க வேண்டும் என்பதை. ஆனால் இந்திய உலகம் நன்றியை மறந்து விடுகிறது. அந்த நன்றி மறத்தல் என்பது எத்தகைய இழிவான பண்பு அல்லது எத்தகைய இழிகுணம் என்பதை வள்ளுவர் எங்களுக்கு கூறியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது மாணவர்களே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. எங்களுக்கு ஒருவர் ஒரு நன்றி செய்தால், ஒரு உதவி செய்தால், அந்த நன்றியை மறப்பது நல்ல செயல் கிடையாது. எங்களுக்கு ஒரு உதவி அல்லது ஒருவர் ஒரு உதவி செய்தால் அதற்கான நன்றியை நாங்கள் மறப்பது நல்லது கிடையாது. அதே நேரம் பிறர் எங்களுக்கு செய்த தீமையை, அதாவது நன்று அல்லாத விடயத்தை அன்றே மறப்பது நன்று, அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. நாங்கள் பொதுவாக இன்றைய உலகிலே காணக்கூடிய விடயம், நாங்கள் பிறருக்கு செய்த உதவியை இந்த நாளும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நான் இன்னாருக்கு இன்னது செய்திருக்கிறேன், இன்னாருக்கு காசு கொடுத்திருக்கிறேன், இன்னாருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று நாங்கள் செய்த உதவியை நன்றி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அதே போல பிறர் எங்களுக்கு செய்த நன்றியை மறந்தும் விடுவோம். அது மட்டுமன்றி பிறர் எங்களுக்கு தீமை செய்திருந்தால் அதையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இன்னார் எனக்கு இன்ன தீமையை செய்திருக்கிறார், அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு அது ஞாபகத்திலே வரும். அல்லது அவரை பற்றி கதைக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம், இன்னார் எனக்கு இத்தகைய கொடுமையை செய்திருக்கிறார் அல்லது இத்தகைய தீமையை செய்திருக்கிறார். இவ்வாறு நினைப்பது மாணவர்களே நல்ல பழக்கம் அல்ல. நாங்கள் எங்களுக்கு ஒருவர் செய்த நன்றியை மறப்பதும் நல்ல விடயம் அல்ல. அதாவது எங்களுக்கு ஒருவர் உதவி செய்தார், அந்த உதவியை நாங்கள் மறந்து விடுவது நல்லது அல்ல. அதுபோலவே எங்களுக்கு ஒருவர் தீமை செய்திருந்தால் அதனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருப்பதும் நல்லதல்ல. அந்த தீமையை அப்பொழுதே மறந்து விடல் வேண்டும். எங்களுக்கு ஒருவர் செய்த நன்றியை எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒருவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடல் வேண்டும். இதுதான் அங்கே மிக முக்கியமானது. நன்றி மறப்பது நன்றன்று, ஒருவர் செய்த நன்றியை மறந்து விடுவது என்பது நல்ல விடயம் கிடையாது. அதே நேரம் பிறர் எங்களுக்கு செய்த தீமையை உடனடியாக மறந்து விடுவது நல்லது. எனவே மாணவர்களே, நாங்கள் அல்லது மாணவர்களாகிய நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், உங்களுக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவியை மறவாது எப்பொழுதும் நன்றி அறிதல் உடையவர்களாய் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதே நேரம் பிறர் உங்களுக்கு ஒரு தீமையை செய்வார்களே ஆனால் அந்த தீமையை நீங்கள் மறந்து விடுதல் வேண்டும். இதுவே வள்ளுவர் இந்த குறளிலே எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விழுமிய கருத்தாக இருக்கிறார், எங்களிடம் அவர் முன்வைக்கின்ற ஒரு வேண்டுதலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அடுத்த குறள் மிகவும் முக்கியமானது. முதல் நாங்கள் மேற்சொன்ன அந்த குறளோடு தொடர்புடைய விடயத்தை கொண்டு, கொன்று அன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கடம். கொன்றன்னை இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கடம். கொன்று அன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கடம். அவர் செய்த நன்று ஒன்று உள்ளக்கடம் என்று கொண்டு கூட்டினால் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதாவது ஒருவர் எங்களுக்கு கொன்று அன்னை இன்னா செய்யணும், எங்களை கொலை செய்ததற்கு ஒத்த தீமையை செய்தாரே ஆயினும், அதாவது ஒருவர் எங்களுக்கு எங்களை கொலை செய்ததற்கு ஒப்பான தீமையை செய்தாரே ஆயினும் கொண்டு அன்ன இன்மா செய்யினும். அதாவது எங்களை கொலை செய்வதற்கு ஒப்பான இன்னா, இன்னா என்பது துன்பம் தரக்கூடியது, இனிமையற்றது. எங்களுக்கு நன்மை கிடைத்தால் நாங்கள் உள்ளத்திலே மகிழ்வோம், அது இனிமையானது. எங்களுக்கு தீமை ஒன்று நிகழ்ந்தால் நாங்கள் அதற்காக துன்புறுவோம், அது இன்னாமை. ஆகவே ஒருவனை கொலை செய்வதற்கு ஒப்பான தீமையை ஒருத்தர் செய்தாலும் அவர் எப்போதாவது ஒரு நன்மை செய்திருப்பாரே ஆனால், அந்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்ப்போமே ஆனால் அவர் செய்த தீமைகள் எல்லாம் அங்கே மறந்துவிடும். அதாவது இன்று எனக்கு ஒருவர் பெரிய தீமையை செய்துவிட்டார், அது கொலைக்குரிய, என்னை கொலை செய்ததற்கு சமனான தீமை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் எப்பொழுதோ ஒரு நன்மை செய்திருக்கிறார், அது சிறிய நன்மை என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது செய்த தீமை கொலை செய்தலுக்கு ஒப்பானது, ஆனால் எப்பொழுதோ ஒரு நாள் ஒரு சிறிய நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மையை நாங்கள் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்தினால், ஐயோ எனக்கு இவர் இந்த மாதிரியான ஒரு உதவியை செய்தாரே, அல்லது இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு சிறிய உதவியை செய்திருக்கிறார், ஆனாலும் அந்த சிறிய உதவி எனக்கு மிக பயனுடையதாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் அவர் செய்த ஒரு சிறிய உதவியை நினைத்தோமே ஆனால், அவர் செய்த அந்த கொலைக்கு ஒப்பான தீமை கூட மறக்கப்பட்டுவிடும். இது பிறருக்கு மட்டுமல்ல மாணவர்களே, எங்களுக்கும் பொருந்தும். நாங்கள் முடிகின்ற பொழுதெல்லாம் இந்த உலகத்திற்கு, உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கு, எங்களோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு ஏதாவது நன்மையை செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். அப்பொழுது நாங்கள் எப்போதாவது எங்களை அறியாமல் ஒரு தவறு செய்தால் கூட அந்த தவறு மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய உலகத்திலே தவறுகளை திட்டமிட்டு செய்கின்ற மனிதர்களே அதிகமாக இருக்கிறார்கள். அத்தகைய உலகத்தவர் மத்தியிலே நாங்கள் எந்த நேரமும் நன்மையை செய்பவர்களாகவே இருத்தல் வேண்டும். அறியாமையினாலே எங்களுடைய கையிலே ஒரு சிறிய தவறு எப்பொழுதாவது நேர்ந்தால், நாங்கள் செய்த நன்மைகளின் காரணமாக அந்த தவறுகள் மன்னிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. எனவே ஒருவர், இந்த குரலிலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற விடயம், ஒருவர் கொலைக்கு ஒப்பான தீமையை எங்களுக்கு செய்தாலும் அவர் ஒரு சிறிய நன்மை செய்திருப்பாரேயானால், அந்த நன்மையை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் செய்த தீமை எவ்வளவு பெரிதாக இருப்பினும் அது மறைந்துவிடும் அல்லது கெட்டுவிடும். எனவே மாணவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். அதே போல பிறரங்களுக்கு பெரிய தீமையை செய்தாலும் எப்போதாவது அவர் ஒரு சிறிய நன்மை செய்திருப்பாரேயானால், அந்த நன்மையை நினைத்து பார்த்து அவர் செய்த பெரிய தீமையை நாங்கள் மறந்துவிடல் வேண்டும் என்பது வள்ளுவர் பெருந்தகையார் இந்த உலகத்துக்கு வைக்கின்ற ஒரு விண்ணப்பமாக, ஒரு வேண்டுகோளாக அமைகிறது. இந்த அதிகாரத்தின் கடைசி குரல், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன்றி கொன்ற மகனுக்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன்றி கொன்ற மகன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், அதாவது இந்த உலகத்திலே செய் நன்றி அறிதல் என்பது மிக முக்கியம். ஏனைய நன்றிகள் எல்லாவற்றையும் விட பிறரங்களுக்கு செய்த உதவியை நினைத்திருப்பது மிகப்பெரியது. எனவே என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், ஏனைய எந்த வகையான உதவிகளை, நன்மைகளை, நன்றியை மறந்துவிட்டவருக்கு கூட இந்த உலகத்திலே மன்னிப்பு உண்டு. அவர்கள் விடுதலை அடைவதற்கான, அதாவது உய்வடைதல் என்பது விடுதலை அடைதல், மேன்மை அடைதல், உயர்வடைதல், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செய் நன்றி கொண்ட ஒருவனுக்கு இல்லை. எந்த நன்றியை வேண்டுமானாலும் ஒருவன் மறந்திருக்கலாம், அவனுக்கெல்லாம் கூட மன்னிப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான மன்னிப்பு கிடையாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். எந்த நன்றியை மறந்தவனுக்கும் உலகிலே மேன்மை உண்டு, விடுதலை உண்டு. செய் நன்றி கொண்டவனுக்கு உய்வு இல்லை. பிறர் செய்த நன்றியை மறந்துவிட்ட மனிதனுக்கு இந்த உலகத்திலே எந்த விடுதலையும் இல்லை, மேன்மை இல்லை, மன்னிப்பு கிடையாது, அவன் சிறப்படைவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே எப்பொழுதும் நாங்கள் செய் நன்றி மறவாதவர்களாயிருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அது எங்களுக்கு மேன்மையை அளிக்கும். இந்த உலக வாழ்விலே மேன்மை அளிக்கும், மறு உலக வாழ்விலே எங்களுக்கு மேன்மை அளிக்கும். எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்திலே நாங்கள் செய் திருக்குறளை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை செலுத்தி இருக்கின்றோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அது சங்கமரிய காலத்தில் எழுந்த நூல். அதிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற மூன்று பெரும் பிரிவுகள் உண்டு. அதனை முப்பால் நூல் என்று குறிப்பிடுவோம். ஔவையார் இந்த நூலை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? அணுவை துளைத்து வேல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று. அந்த குரலின் அளவிலே சிறியதன்மையையும் அதற்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய பொருளின் பெரியதன்மையையும் பேசியிருக்கிறார். 133 அதிகாரங்களிலே 1330 குரல்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன என்று பார்த்திருக்கின்றோம். இன்று எங்களுடைய பாட அழகாக நாங்கள் செய் நன்றி அறிதல் என்ற விடயத்தை எடுத்து பார்த்திருக்கின்றோம். செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? எங்களுக்கு ஒரு செய்த உதவியை, நன்றியை நாங்கள் மறவாது நினைவிலே கொள்ளுதல், தேவையான சந்தர்ப்பத்திலே பிரதி உபகாரம் செய்தல் முதலியனவே செய் நன்றி அறிதல் என்பதனுடைய பொருளாக அமைகிறது. அது மட்டுமன்றி இந்த குறளில் உள்ளே நாங்கள் சென்று நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் எத்தகையன, அந்த உதவிக்கு கிடைக்கக்கூடிய பிரதி உபகாரம் எத்தகையது, உதவியை எப்பொழுது செய்தல் வேண்டும், செய் நன்றியை உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் எவ்வாறு மதிப்பார்கள், அவர்கள் அதனை பெரிதாக போற்றுவார்கள், செய்கின்ற உதவி இணையாக இருப்பினும் அது பனையளவிலே பெரிதாக மதிக்கப்படும் என்றதை பார்த்திருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் ஒரு உதவியை செய்கின்ற பொழுது அதனுடைய பயனை எதிர்பாராத உதவியை செய்ய வேண்டும் என்கின்றதை பார்த்திருக்கின்றோம். உதவி செய்தவர்களை நாங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்று பார்த்திருக்கின்றோம். பிறர் செய்த உதவி, அதாவது எங்களுடைய துன்பத்தை துடைத்தவருடைய நட்பை நாங்கள் விலக்கிக் கொள்ளக்கூடாது என்று பார்த்திருக்கின்றோம். நன்றி மறவாது வாழ்வதோடு பிறர் எங்களுக்கு செய்திருக்கின்ற தீமையை மறந்துவிடுதல் முக்கியமானது என்று பார்த்திருக்கின்றோம். சிறிய உதவியாயினும் அது கொலைக்கு சமனான குற்றத்தை கூட மறக்கடிக்க செய்யக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்தது செய் நன்றி மறந்தவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழிவை பார்த்திருக்கின்றோம். எந்த நன்றியை மறந்தவனுக்கும் இந்த உலகத்திலே விடுதலை உண்டு, மேன்மை உண்டு. செய் நன்றி மறந்தவனுக்கு இந்த உலகத்தில் விடுதலையோ மேன்மையோ உயர்வோ எதுவுமே இல்லை என்பதை பார்த்திருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் இந்த செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே பாடத்துக்காக மட்டுமன்றி எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுக்கு தேவையான படிப்பினைக்காக பல விடயங்களை இந்த செய் நன்றி அறிதல் என்ற திருக்குறள் அதிகாரத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த 10 குறள்களிலும் தரப்பட்டுள்ள விடயங்களை மாணவர்கள் மீள வாசித்து அதனுடைய பொருளை விளங்கிக் கொண்டு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளித்தல், இந்த குறள்களை மனனம் செய்து அதே நேரம் கருத்தையும் விளங்கிக் கொண்டு நீங்கள் கட்டுரைகளை எழுதுகின்ற பொழுது அல்லது நீங்கள் மேடை பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது இவற்றை பயன்படுத்துவதனாலே உங்களுடைய படைப்பு, அதாவது நீங்கள் எழுதுகின்ற கட்டுரையாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கவிதையாக இருக்கட்டும், உங்களுடைய படைப்புகள் எல்லாம் வலிமை பெற சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நான் இங்கே உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ஒரு பழமொழி உண்டு, அல்லது எங்களுடைய மூதாதையர் சொல்லி வைத்த ஒரு கருத்து உண்டு, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆள் என்பது ஆலம்பிச்சு, வேல் என்பது வேலமரத்தினுடைய குச்சி. பண்டைய காலத்திலே பல் துலக்கத்துக்கு பயன்படுத்தினார்கள் மூலிகை குச்சிகள், அது இரண்டும் பல்லுக்குருதியானது. ஆலங்குச்சியும் வேளாங்குச்சியும் பல்லுக்குருதியானது, பல்லை உறுதிப்படுத்துவது. அதே போலே நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலு என்பது நாலடியார் என்ற இலக்கியம், இரண்டு என்பது திருக்குறள். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டியது இந்த இரண்டு என்ற சொல்லை, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அதாவது நீங்கள் நாலடியார் பாடல்களை பயன்படுத்துவதனாலே நீங்கள் சொல்லுகின்ற சொல், அதான் முதல் சொன்னது போல உங்களுடைய மேடை பேச்சோ அல்லது எழுத்தோ கட்டுரையோ எதுவோ வலிமை வரும். திருக்குறளை பயன்படுத்துவதன் மூலம், இரண்டு இரண்டு என்பது இரண்டு அடிகளாலான திருக்குறள், இந்த திருக்குறளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கட்டுரை, நீங்கள் எழுதுகின்ற கவிதைகள் எல்லாமே வலிமை வரும். எனவே மாணவர்களே, திருக்குறளை கற்பது வெறுமனே பரீட்சைக்கு விடையிடுவதற்காக மட்டுமல்ல, அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நீதி கருத்துக்களை, விழுமிய கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டு வாழ்க்கையிலே அவற்றை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய எழுத்தாக்கங்களிலே, உங்களுடைய பேச்சாற்றலிலே அதனை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலமாக வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல விழுமியங்களை உடையவர்களாக மிளிர முடியும். எனவே இந்த திருக்குறளை சிறப்பாக கற்று நீங்கள் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.